الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவின் அச்சத்தை அல்லாஹுவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை பயந்தவர்கள் இம்மையிலும் வெற்றியடைந்தார்கள், நிச்சயம் மறுமையிலும் வெற்றியடைவார்கள். அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா தனது அன்பையும் அருளையும் உரித்தாக்குகின்றான். அல்லாஹுவை பயந்தவர்களுடைய இம்மை மறுமையின் அனைத்து காரியங்களும் கண்டிப்பாக சீர்பெறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சீர்பெறச் செய்வான். அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து காஃபிர்களின் கலாச்சாரத்தில் நாம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவு காஃபிர்களுடைய கலாச்சாரத்தால் அவர்களுடைய பண்பாடுகளால் தாக்கப்பட்டிருக்கிறது, அவர்களின் மாற்றுமத கலாச்சாரம் முஸ்லிம்களை எந்த அளவு பாதிப்படைய செய்திருக்கிறது, முஸ்லிம்களாகிய நாம் கொள்கையால் பழக்க வழக்க பண்பாடுகளால் நம்முடைய சிந்தனைகளால் எந்த அளவு மாறியிருக்கிறோம் என்பதை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளும் விதமாக, இதன் மூலம் என்னையும் நான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தையும் சீர் செய்து கொள்கின்ற எண்ணத்திலே சில அடிப்படை விஷயங்களை இந்த ஜும்ஆவிலே தொடர்ந்து பேசி வருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல விஷயங்களை கேட்டு பயன்பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கும் சத்தியத்தின்படி செயல்படுவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து சென்றாக வேண்டும். மார்க்கம் என்பது நமது விருப்பத்திற்கு ஏற்ப அமைய வேண்டும் என்று நினைப்பது, மார்க்கம் நமது விருப்பத்திற்கு ஏற்ப அல்லது நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப அமைய வேண்டும் என்று நினைப்பது, இது காஃபிர்களின் குணம் என்பதை மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்கள் மூமின்களுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு ஏற்ப நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு ஏற்ப நான் என் மனநிலையை மாற்ற வேண்டும், எனது கலாச்சாரத்தை எனது பண்பாட்டை எனது பழக்க வழக்கங்களை எனது சமூக பண்பாடுகளை அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு ஏற்ப நான் மாற்ற வேண்டும், அதுதான் எனது ஈமான், அதுதான் நான் அல்லாஹுவை நேசிப்பதின் அடையாளம் என்ற நம்பிக்கையில் உள்ளவன் தான் ஒரு முஃமின். காஃபிர்கள் அப்படி அல்ல. குர்ஆனிலே நீங்கள் திறந்து படித்து பார்க்கலாம், அவர்கள் தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப குர்ஆனுடைய வசனங்கள் இறங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அல்லாஹு தஆலா நபிக்கு சொன்னான், நபியே அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப திருக்குர்ஆன் வசனங்களை இறக்கி வைப்பது நமது வேலை அல்ல, அவர்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் உங்களால் முடிந்தால் வானத்தில் ஒரு ஏணி வைத்து ஏறி அவர்களுக்கு அத்தாட்சியை கொண்டு வந்து கொடுங்கள், அல்லது பூமியிலே ஒரு சுரங்கத்தை உண்டு பண்ணி அவர்கள் விரும்புவதை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். நாம் எதை விரும்புகிறோமோ அதைத்தான் சட்டமாக்குவோம், நாம் எதை கருதுகிறோமோ அதைத்தான் உங்களுக்கு சட்டமாக கொடுப்போமே தவிர, நீங்கள் விரும்பக்கூடியதை எல்லாம் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கம் பின்பற்றுமே ஆனால் வானம் பூமியிலே குழப்பம் ஏற்பட்டுவிடும், வானம் பூமி சீரழிந்துவிடும். வலவித்தபல் ஹக்கு அஹ்வாஹும் லஃபஸதத் ஸமாவாத் வல் அர்த். சத்தியம் குர்ஆன் உண்மை அவர்களுடைய மன இச்சையை பின்பற்ற ஆரம்பிக்குமே ஆனால் வானங்கள் பூமியிலே சீர்கேடுகள் ஏற்பட்டுவிடும் என்று மிக தெளிவாக உரைக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, தான் விரும்பக்கூடிய முறையிலே ஒரு சீர்திருத்தவாதி சீர்திருத்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள், அவர்கள் மஸ்ஜிதிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் வேறு எங்கேயாவது சர்ச்சுகளுக்கோ கோயில்களுக்கோ சென்று விடலாம். அங்குதான் அங்கு இருக்கக்கூடிய போதகர்கள் மக்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப, மக்களின் கோபத்தாபங்களுக்கு ஏற்ப, மக்களின் வரவேற்புக்கு எதிர்ப்புக்கு ஏற்ப அவர்கள் கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் சத்தியத்தை அறிந்த அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுகின்ற மக்களும் பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ள, அந்த ஆசையில் உள்ள, அந்த கொள்கை உறுதியில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் அல்லாஹ்வுடைய வேதத்தில் எது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவில் எது தெளிவாக மிக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியாக வேண்டும். அது தனக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, அது தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு பாதகமாக இருந்தாலும் சரி, தான் சார்ந்திருக்கிற சமுதாயம் அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, அதை சொல்வதால் தான் சார்ந்திருக்கிற சமுதாயம் தன்னை எதிர்த்தாலும் சரி தூக்கி எறிந்தாலும் சரி, மக்களுடைய அன்புக்கு மக்களுடைய பகைமைக்கு ஏற்ப ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு அறிஞர் முடிவு செய்தால் அவர் வழிகேட்டிலே பயணம் செய்ய தொடங்கிவிட்டார். அல்லாஹ் பாதுகாப்பானா? அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இன்றைய ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தீனை ஒரு யதார்த்தமான தீனாக கொடுத்திருக்கிறார். தீனுல் ஹகீகா, தீனுல் ஹக், உண்மையான மார்க்கம், யதார்த்தமான மார்க்கம், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோடு அவனுடைய யதார்த்தமான ஆசைகளோடும் அவனுடைய உணர்வுகளோடும் அவனுடைய பழக்க வழக்கங்களோடும் ஒத்து போகின்ற, அவனுடைய ஹலாலான அனுமதிக்கப்பட்ட விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு அழகான வழிமுறைகளை சொல்லக்கூடிய மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். யதார்த்தங்களை மறுக்கக்கூடியதோ அல்லது மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இயற்கையின்படி அமைத்தானோ அந்த இயற்கையிலிருந்து மாற்றக்கூடிய மார்க்கம் அல்ல, அந்த இயற்கைக்குண்டான நேரிய வழியை போதிக்கக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய சமுதாயத்திலே வாழக்கூடிய நாம் இந்த திருமணம் என்ற விஷயத்திலே நாம் எந்த ஒரு கலாச்சாரத்திலே இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒன்று, திருமணம் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களிலிருந்து, திருமணத்திற்கான மணமகளை தேர்ந்தெடுப்பதிலிருந்து, திருமணங்களை நடத்துவதிலிருந்து, அதை தொடர்ந்துள்ள கலாச்சாரங்களிலிருந்து, எல்லா வகையிலும் அந்நியர்களின் கலாச்சார தாக்கங்கள், அந்நியர்களின் மத கோட்பாடுகள் நமது முஸ்லிம் மக்களை பெரிய அளவிலே தாக்கியிருக்கிறது, அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்வதில் எந்த மிகையும் அல்ல. அடுத்து சகோதரர்களே, இன்றைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது, சமுதாயத்திற்கு ஒரு பெரிய சவாலாக இருப்பது, நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விதவைகள், நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கணவனை இழந்த, அது கணவன் இறந்ததின் மூலமாகவோ அல்லது கணவன் தலாக் விட்டதின் மூலமாகவோ அல்லது கணவனிடமிருந்து ஆகுமான காரியத்திற்காக ஹுல்ஆ வாங்கியதின் மூலமாகவோ கணவனை பிரிந்திருக்கின்ற அந்த பெண்கள் விஷயத்திலே நமது சமுதாயத்தின் நிலைப்பாடு என்ன, அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அவர்களுக்குண்டான மறுவாழ்க்கையை பற்றி நாம் என்ன சிந்திக்கிறோம் என்று கண்ணியத்திற்குரியவர்களே, சமுதாயத்தின் சீர்திருத்தம் என்று பார்க்கும் பொழுது சிலர் கொள்கையை மட்டும் பேசிக்கொண்டு நிறுத்திவிடுவார்கள். கொள்கை சார்ந்த சீர்திருத்தம் ஏற்பட்டால் மட்டும் போதும் என்று நினைப்பார்கள். சிலர் கல்வி சார்ந்த சீர்திருத்தம் ஏற்பட்டால் போதும் என்று நினைப்பார்கள். சிலர் ஒழுக்கங்கள் பண்பாடுகளிலே மாற்றம் ஏற்பட்டால் போதும் என்று நினைப்பார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தம், அவர்கள் கொண்டு வந்த புரட்சி கொள்கை சார்ந்த புரட்சி, அத்தோடு நின்றுவிடவில்லை. அதோடு பண்பாடுகள் சார்ந்த புரட்சி, ஒழுக்கங்கள் சார்ந்த புரட்சி, குணங்கள் சார்ந்த புரட்சி, சமுதாய கலாச்சாரம் சார்ந்த புரட்சி, எல்லா வகையிலும் சமுதாயத்தை சீர்திருத்தி கொள்கையில், பண்பாட்டில், கலாச்சாரத்தில், குணநலன்களில், பண்பாடுகளில், ஒழுக்கங்களில் என்று அனைத்திலும் சீர்திருத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக்கினார்கள். எப்படி ஏகத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சமுதாயம் வணங்கி வழிபட வேண்டும் என்பதில் அக்கறை காட்டினார்களோ, அதற்காக ஜிஹாது செய்தார்களோ, அதுபோன்றுதான் சமுதாயத்தில் ஊறி கிடந்த, சமுதாயத்திலே புறையோடி கிடந்த ஒழுக்க சீர்கேடுகளை, அனாச்சாரங்களை களைவதிலே, அந்த சமுதாயத்தை நேரிய பண்பாட்டிலே, ஒழுக்கங்களிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடினார்கள். அதற்காக தனது கண்ணியத்தை இழப்பதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயங்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த விதவைகளுடைய மறுமணம் என்பது, விவாகரத்தான கணவனை இழந்த பெண்களுடைய மறுமணம் என்பது இன்றைய சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று சமுதாயம் கணவனை இழந்த ஒரு பெண், அவள் இத்தா முடித்ததற்கு பிறகு திருமணம் செய்து கொள்வதை எப்படி பார்க்கிறது? ஒன்று, அவளை அவளுடைய கணவனின் நண்பர்களோ அல்லது அவளுக்கு அறிமுகமானவர்களோ அவளை பெண் பேசி முடிப்பதை இந்த சமுதாயம் எந்த பார்வையால் பார்க்கிறது? ஒரு விதவையை அல்லது கணவனை இழந்த பெண்ணை, அது எந்த காரணத்தில் இருந்தாலும் சரி, அந்த பெண்ணை திருமணம் பேசுவதையும் அந்த பெண்ணை மனம் முடிப்பதையும் இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது? ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இதிலே காஃபிர்கள், இணை வைப்பவர்கள் மற்ற ஏனைய மதத்தவர்களுடைய கொள்கைக்கு, அவர்களுடைய பண்பாட்டுக்கு எந்த வகையிலும் குறையில்லாமல் இந்த சமுதாயம் நடந்து வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, சில இடங்களில் சில மனிதர்களை தவிர. இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன இப்படி ஒரு பண்பாடு? முதலாவது இது. இரண்டாவது என்ன? அப்படியே அந்த பெண்ணுக்கு திருமணம் நடப்பதென்றால், விவாகரத்தான அல்லது கணவனை இழந்த விதவையான ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடப்பதென்றால், அது போன்ற ஒரு ஆண் வர வேண்டும். மனைவியை இறப்பின் மூலமாக இழந்த அல்லது தனது மனைவியை தலாக்குவிட்ட ஒரு ஆண் வர வேண்டும். அப்போதுதான் அந்த ஆணுக்கு, நான் இந்த என்னுடைய பொறுப்பில் உள்ள கணவனை இழந்த, அதாவது கணவனை இழந்த அந்த பெண்ணை, எனது மகளையோ அல்லது கணவனை இழந்த எனது சகோதரியையோ அல்லது தலாக் விடப்பட்ட நிலையில் எனது வீட்டில் இருக்கக்கூடிய எனது மகளையோ எனது சகோதரியையோ மனம் முடித்து வைப்பேன். ஏற்கனவே திருமணமாகி குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒருவனுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதை ஏற்கனவே வாழுகின்ற அவனுடைய குடும்பத்தை சீர்குலைப்பதாகவும், அந்த குடும்பத்தை கெடுப்பதாகவும், அந்த குடும்பத்திற்கு வஞ்சகம் செய்வதாகவும் சமுதாயம் கருதுகிறது, இல்லையா? சொல்லுங்க. ஒன்று, திருமணமே செய்து வைக்க மாட்டார்கள், நீ உனது கணவனை நினைத்துக் கொண்டு அவனுடைய அன்பிலே இப்படியே வாழ்ந்து கழித்து விடு, உனது பிள்ளைகளுக்காக நீ தியாகம் செய், உன்னுடைய பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நீ தியாகம் செய், இப்படி ஒரு போதனை. அப்படியே மறுமணம் செய்து வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் விரும்பி செய்ய மாட்டார்கள், ஆர்வமூட்டி செய்ய மாட்டார்கள், ஆசையூட்டி செய்ய மாட்டார்கள். அப்படியே ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டாலும் யாருக்கு மனம் முடித்துக் கொடுக்க தயாராகுவார்கள்? யாருடைய மனைவி இறந்து விட்டாலோ அல்லது யார் தனது மனைவியிடமிருந்து தலாக்குலாவின் மூலமாக தனியாகி விட்டார்களோ அவர்களுக்குத்தான் நாங்கள் திருமணம் முடித்து வைப்போம். இப்படி ஒரு கலாச்சாரம். இன்னொரு கலாச்சாரம் இருக்கிறது. சரி, மனம் முடித்து வைப்போம், ஆனால் நாங்கள் வெளியிலே மனம் முடித்து கொடுக்க மாட்டோம். அந்த பெண் விரும்புகின்ற, அந்த பெண்ணுடைய விருப்பத்தை கேட்டு அவள் யாரை தேர்ந்தெடுக்கிறாளோ அவருக்கு மனம் முடித்து கொடுக்க மாட்டோம். மாறாக எங்களது குடும்பத்திலேயே ஒருவர் அவரை மனம் முடித்துக் கொள்வார், அவரை இந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சரியே. உதாரணமாக கணவனின் சகோதரன் அல்லது கணவனின் சொந்தக்காரர்கள், சாச்சா, மாமா, மாமி இவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவர் அவரை இந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சரியே, அவருக்கும் இவருக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில பொருத்தம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நீ முடிக்க வேண்டும் என்றால் இவரைத்தான் முடித்தாக வேண்டும் என்று நிர்பந்திப்பது. இதனுடைய பின்னணி காரணங்களிலே ஒன்று என்ன? சொத்து போய்விடக்கூடாது, செல்வம் வெளியே சென்று விடக்கூடாது. பெண்ணுக்கு பிடித்தால் என்ன, பிடிக்கவில்லை என்றால் என்ன, அன்பிற்குரியவர்களே, இப்படி மூன்று விதமான கலாச்சார சீரழிவுகளை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பாருங்கள், பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய மனநிலையை இன்றைய சமுதாய மக்களாகிய, குறிப்பாக ஆண்களாகிய, பெண்களின் காப்பாளர்களாகிய, பெண்களின் தந்தையாகிய, பெண்களின் சகோதரர்களாகிய, பெண்களின் சாச்சாக்களாகிய, பெண்களின் தாய்மாமன்களாகிய நாம் சமுதாயத்தின் ஆண்கள் எப்படி மாற்றி வைத்திருக்கிறோம் என்றால், நாம் ஆண்களாகிய நாம் நமது விருப்பத்திற்கு ஒன்றை மனம் முடிப்போம், விருப்பப்பட்டால் இரண்டாவதாக முடிப்போம், விருப்பப்பட்டால் மூன்றாவதாக மனம் முடிப்போம் என்று, நான்காவதாக மனம் முடிப்போம் என்று நம்முடைய விருப்பத்திற்கு மார்க்கத்தை பேசுகின்ற நாம், நம்முடைய ஆசைக்கு மார்க்கத்தை பேசுகின்ற நாம், எனது மகளோ அல்லது எனது சகோதரியோ அல்லது எனது தாயோ தனது கணவனை இழந்து விட்டால், அவள் மட்டும் தனது ஆசையை அடக்கிக் கொண்டு தனது இளமையை பாழாக்கி தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் மனதிற்குள் போட்டு புதைத்துக் கொண்டு இறந்த தனது கணவனின் நினைவின் மூலமாக அந்த நினைவிலேயே வாழ்வதுதான் கணவனுக்கு அவள் விசுவாசமாக இருக்கிறாள் என்பதற்குண்டான அடையாளமாக ஆண் வர்க்கமாகிய நாம் மாற்றியிருக்கிறோம் இல்லையா? நமது மனைவியோடு நாம் வாழும்போது எனக்கு ஆசை இருக்கிறது, தேவை இருக்கிறது, இரண்டாவதாக மனம் முடிப்பேன், அதற்கு எனக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஆண்கள், மூன்றாவதாக மனம் முடிப்பேன், அதற்கும் எனக்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஆண்கள், நான்காவதாக மனம் முடிப்பேன், அதற்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஆண்களாகிய நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பொறுப்பில் உள்ள பெண்கள், மகளாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், ஏன் தாயாகவே இருக்கட்டும், அவர்கள் தனது கணவனை இழந்துவிட்டால் அப்போது அந்த பெண்ணுக்கு சொல்கிறோம், உனது ஆசையை அடக்கிக் கொள், உனது தேவையை மறைத்துக் கொள், உனது பிள்ளைகளுக்காக வாழ், தியாகம் செய் என்று சொல்கிறோம். எது தியாகம் சகோதரர்களே? எது தியாகம்? முட்டாள்தனமான, மடத்தனமான, இழிவான சமுதாய சீரழிவுகளை, மானக்கேடான விஷயங்களை உண்டாக்கக்கூடிய ஹராமான கள்ள தொடர்புகளை பரப்பக்கூடிய கணவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தியாகம் என்ற பெயரிலே ஒரு சமுதாயம் வர்ணிக்கிறது என்று சொன்னால், அந்த சமுதாயம் காஃபிர்களின் கலாச்சாரத்தால் எவ்வளவு பாதித்திருக்கிறது பாருங்கள். இன்று நமது சமுதாயம் இப்படியாக நெருக்கடிக்கு உள்ளாக்கி சமுதாய பெண்களில் விதவையானவர்கள், கணவனை இழந்தவர்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, வாலிபத்தின் தொடக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, நான் மனம் முடிப்பதற்கு விரும்புகிறேன், தந்தையே எனக்கு பொருத்தமான ஒரு கணவரை தேடுங்கள், சகோதரனே எனக்கு பொருத்தமான ஒரு துணையை தேடு, என் பிள்ளையே எனக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடு என்று சொல்வதற்குண்டான துணிவுள்ள பெண்களாக, அந்த ஈமானிய உணர்வுள்ள பெண்களாக நமது சமுதாய பெண்களை நாம் மாற்றியிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எது ஈமான் சகோதரர்களே? தௌஹீத் என்று ஷிர்கிற்கு எதிராக பேசுவது மட்டும்தான் ஈமானா தௌஹீதா? அல்லாஹ்வுடைய தீனை நிலைநிறுத்துவது, தீனை முழுமையாக நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது, அந்த தீனிலே இது இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், எத்தனை படிப்பினைகள், எத்தனை பாடங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலிருந்து இன்னொரு பக்கம் செல்லுங்கள், நம்மை பொறுத்தவரை, ஆண்களை பொறுத்தவரை, பெண்களின் இடத்தில் இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உங்களுக்கு சொன்னேன், அவர்களுடைய நிலை, அவர்களுடைய தயக்கம். இரண்டாவது, ஆண்களை பொறுத்தவரை இவர்களிலே சிலர் முதல் திருமணமாக இருக்கட்டும், சரி பரவாயில்லை விடுங்கள், இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது திருமணமாக இவர்கள் திருமணம் முடிக்க விரும்பினாலும், இன்றைய பொதுவான வாலிபர்கள் ஆண்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் திருமணம் முடிப்பேன், சுன்னத், இரண்டாவது முடிப்பது, மூன்றாவது முடிப்பது சுன்னத், நான்காவது முடிப்பது சுன்னத், ஆனால் ஒரு கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டும். சரி, விதவையாக இருக்கிறாள், குழந்தை இருக்கிறதா இல்லையா? குழந்தை இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வயது என்ன? இந்த வயதிற்குள் இருந்தால் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படியாக ஆண்களிடத்தில் இருக்கக்கூடிய மனப்பக்குவமும் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டிய ஒன்று, களையப்பட வேண்டிய ஒன்று. விதவைகளை மனமுடிப்பது, தலாக் விடப்பட்ட பெண்களை மனமுடிப்பது, கணவனின் மூலமாக கணவனிடமிருந்து ஹுலாவின் மூலமாக விடுதலை பெற்ற பெண்களை மனமுடிப்பதை இன்றைய ஆண் சமுதாயம், முஸ்லிம்களுடைய ஆண் சமுதாயம் தரக்குறைவாக, ஒரு கேவலமாக, ஒரு அவமானமாக, ஒரு மரியாதை குறைவாக பார்க்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமுதாயம் தவறாக பேசிவிடுமோ என்ற பயம். அந்த பெண்ணோடு உனக்கு ஏதாவது தொடர்பு இருந்ததா, அவளுடைய கணவனோடு இருக்கும் பொழுதே உனக்கு ஏதாவது பழக்கம் இருந்தது, இப்படியெல்லாம் சமுதாயம் பேசிவிடுமா என்ற பயம் சிலருக்கு, மற்றும் சிலருக்கு அது ஒரு குறைவாக தாழ்ந்ததாக. இன்னொருவனோடு வாழ்ந்த ஒரு பெண்ணை நான் எப்படி மனமுடிப்பது என்ற காஃபிர்களின் குணம் அது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொருவனின் மனைவியை அவன் ஹயாத்தாக இருக்கும் போது விரும்புவதைத்தான் இஸ்லாம் ஹராம் ஆக்குகிறது. இன்னொருவனின் மனைவியை அவன் ஹயாத்தாக இருக்கும் போது, அவள் அவனுடைய நிக்காஹின் பொறுப்பிலே இருக்கும் பொழுது, அவனுடைய நிக்காஹிலே இருக்கும் போது விரும்புவதை, ஆசைப்படுவதை, அவளோடு தொடர்பு கொள்வதை இஸ்லாம் ஹராம் ஆக்குகிறது. ஆனால் அவர் இறந்து விட்டால், அவளுடைய இத்தா முடிந்து விட்டால், அல்லது தலாக்கின் மூலமாக அவருடைய நிக்காஹிலிருந்து வெளியேறிவிட்டால், அல்லது ஹுலாவின் மூலமாக அவருடைய நிக்காஹிலிருந்து அந்த பெண் வெளியேறிவிட்டால், அந்த பெண்ணை மனம் முடிப்பது எந்த வகையிலும் அருவறுக்கத்தக்க அல்லது கசப்பான அல்லது அவமானமான ஒன்று கிடையாது. அதை இஸ்லாம் அடியோடு தகர்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒருவனுக்கு இருக்குமேயானால் அவன் மீண்டும் ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தனது ஈமானை புதுப்பித்துக் கொள்ளட்டும். நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு கடுமையாக இருக்கலாம். ஆம் சகோதரர்களே, ஈமான் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், 4வது அத்தியாயத்தின் 65வது வசனத்தை எழுதி வைத்து ஒரு நாளைக்கு பல முறை அந்த வசனத்தை திரும்ப திரும்ப படியுங்கள். ஃபலா ورபிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். நபியே, தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில் உங்களை நடுவராக ஆக்கி நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை மனமுவந்து மன விருப்பத்தோடு ஏற்று அதற்கு முற்றிலும் தலை சாய்க்கின்ற வரை உங்களது ரப்பாகிய என் மீது சத்தியமாக சொல்கிறேன், யாரும் முமினாக முடியாது. எத்தகைய வசனம்! உங்களது ரப்பாகிய என் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், இந்த மார்க்கத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை மனமு வந்து மன விருப்பத்தோடு ஏற்று அதற்கு முற்றிலும் அடிபணிகின்றவரை, நான் என் மனதால் கட்டுப்பட்டேன், என் உள்ளத்தால் கட்டுப்பட்டேன், பணிந்தேன் என்று முடிவுக்கு வருகின்றவரை யாரும் முமினாக முடியாது. நபியே, அல்லாஹ்வுடைய மிக தெளிவான உறுதிமிக்க வசனம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் சில பகுதிகளை முந்தைய அமர்வுகளிலே நாம் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவைகளை மனமுடித்திருக்கின்றார்கள் என்றால், விதவைகளை மனமுடிப்பதிலே என்ன கேவலம் இருக்கிறது? விதவைகளை மனமுடிப்பதனுடைய சிறப்புகளிலே ஒன்று, அந்த விதவைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்திருக்கின்றார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கூறினோம். அதுபோன்று சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி முந்தைய அமர்விலே கூறினோம். ஜைனப் பின் ஹுசைமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் உபைதா இப்னுல் ஹாரிஸ் என்ற நபித்தோழருடைய மனைவியாக இருந்தார்கள். பத்ர் போரிலே கொல்லப்பட்டார்கள். இத்தா முடிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை திருமணம் பேசினார்கள், மனம் முடித்தார்கள். ஹப்சா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை முன்பு பார்த்தோம். ஜைனப் பின் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் இப்னு ஹாரிசாவின் மூலமாக தலாக் விடப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மனம் முடித்து வைத்தான். அதுபோன்று உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவனார் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் அசத், இந்த இருவரும் எப்படி என்றால், அதாவது உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபு ஸலமா அவர்களும், அதாவது ஒரு மகிழ்ச்சியான மிகப்பெரிய அன்பும் காதலும் பாசமும் நேசமும் நெருக்கமும் உள்ள ஒரு தம்பதிகளுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அபு சலமாவையும் உம்மு சலமாவையும் சொல்லலாம். இவர்களுடைய அன்பு அந்த அளவுக்கு அரபுலகிலே பிரபல்யமாக பேசப்பட்ட ஒன்று. அபு சலமா மரணித்து விடுகின்றார்கள். இதா முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அபு சலமாவினால் குழந்தைகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவை திருமணம் பேசி மனம் முடித்துக் கொள்கிறார்கள். அபு சலமா யோசிக்கிறார், என் கணவனை விட சிறந்த கணவன் எனக்கு அமைவாரா? இன்று நமது பெண்களில் சிலர் சொல்வதை போன்று, நான் என் கணவனை நினைத்துக் கொண்டே வாழ்ந்து விடுவேன், என் கணவனுடைய இடத்தில் யாரையும் வைத்து நான் பார்க்க மாட்டேன். அட அறிவாளி பெண்களா, கண்டிப்பாக உங்களது கணவனின் இடத்தில் யாரையும் வைத்து பார்க்காதீர்கள். அவர்கள் ஹயாத்தாக இருக்கும்போது, அவர்கள் ஹயாத்தாக இருக்கும்போது, அவர்கள் மரணித்து விட்டால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உண்டான திருமண உறவு முடிந்து விடுகிறது, முடிந்து விடுகிறது. நீங்கள் இனி அந்நியவர்களுக்கு திருமணத்தின் மூலமாக ஹலாலாகி விடுகின்றீர்கள். நீங்கள் ஒரு அந்நிய ஆணை நினைத்து பார்ப்பது திருமணத்தின் மூலமாக ஹலாலாக்கிக் கொண்டு அவர் உங்களுடைய கணவனாக ஆகிவிடுகின்றார். அந்நியராக எப்படி ஆக முடியும் யோசித்து பாருங்களேன். அந்நிய ஆணை நினைத்து பார்க்க கூடாது, திருமணத்திற்கு முன்பு திருமணத்தின் மூலமாக உங்களுடைய கணவனாக அவர்களை ஆக்கிக் கொள்கிறீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்துல இன்னொரு சிறு திருத்தத்தையும் நீங்கள் கண்டுகொண்டே செல்ல வேண்டும். ஆதாரங்களுக்கு இடையில் விதவைகளாக இருந்து தங்களது பிள்ளைகளை வளர்ப்பதிலே கவனம் செலுத்தி தனது பழைய கணவன்மார்களை நினைத்துக் கொண்டே வாழ்வதுதான் கணவன்மார்களுடைய விசுவாசம் என்று சொன்னால், கணவன்மார்களுக்கு தாங்கள் செலுத்தக்கூடிய விசுவாசம் என்று சொன்னால், அதுதான் தன்னுடைய வளர்ப்பிலே வாழக்கூடிய தனது கணவனின் பிள்ளைகளுக்கு நல்லது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விதவைகளை பேசியிருப்பார்களா? அவர்களது காலத்து விதவைகள் அதை செய்திருப்பார்களா? யோசித்து பாருங்கள். நாம் மார்க்கத்தை எங்கிருந்து எடுக்கின்றோம்? ராமசாமி முனுசாமியிடமிருந்து மார்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம், ராபர்ட்டிடமிருந்து ஆபரஹாமிடமிருந்து மார்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, அவர்களது தோழர்களிடமிருந்து மார்க்கத்தை படிக்கிறோமா? உதாரணத்தை எங்கிருந்து எடுக்கின்றோம்? அதுபோன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு யூத குலத்தை சேர்ந்த பெண், போரிலே கைதியாகி விடுகின்றார்கள். கணவன் போரிலே கொல்லப்பட்டு விடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து சொல்கிறார்கள், நான் உன்னை உரிமையிட்டு விடுகிறேன், உன்னை நான் மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று. தயாரா, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறாயா? எந்த அளவுக்கு யதார்த்தத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அந்த பெண்மணி, இதைவிட எனக்கு என்ன சிறப்பு இருக்க முடியும், இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் முடித்துக் கொள்கின்றார். இந்த இடத்திலே இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். புதிதாக இஸ்லாமை ஏற்ற பெண்களை மனம் முடிப்பதில் சிலருக்கு ஒரு விதமான அருவறுப்பு சொன்னால் சொல்கிறார்கள், மௌலா இங்கே ஒரு விஷயத்தை கவனியுங்கள், என்னுடைய பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க ஹசரத். சரிங்க, புதுசா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, குரான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்ல முறையில் தீனை பின்பற்றாரு. இல்லை ஹசரத், எங்களுக்கு வான ஹசரத், இல்லை ஹசரத், எங்களுக்கு வானா, எங்களுக்கு புது முஸ்லீம்லாம் வேணாம், பரம்பரை முஸ்லீமாக இருந்தால் சொல்லுங்க. அப்போ பரம்பரை முஸ்லீமாக இருந்தால் அவன் தொழுகை இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவனிடத்திலே சிகரெட்டு மது பெண்கள் பழக்கம் குடிபழக்கம் என்ன சீர்கேடுகள் இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு பரம்பரை முஸ்லீம் தெரியுங்களா, நவ் முஸ்லீம், மௌலா முஸ்லீம், நாளை உங்களை விட சொர்க்கத்திற்கு முன்னோடியாக சென்று கொண்டிருப்பார்கள். ஒருவன் ஒருவரை நவ் முஸ்லீம் என்று குறை சொல்லி அவரை மட்டமாக பார்ப்பானேயானால் அவன் சஹாபாக்களை மட்டமாக பார்க்கிறான். ஒருவன் ஒருவரை நவ் முஸ்லீம், புதிய முஸ்லீம் என்று சொல்லி, அவர் புதிதாக இஸ்லாமை ஏற்றார் என்பதற்காக அவன் ஒருவரை மட்டமாக பார்த்தால் அவன் அபூபக்கர் உமர் உஸ்மானுடைய சமுதாயத்தை மட்டமாக பார்க்கிறான். ஏன், அவர்களெல்லாம் யார், அவர்களெல்லாம் யார், நவ் முஸ்லீம், புதிய முஸ்லிம்கள், ஆனால் இஸ்லாமை பேணினார்கள், அல்லாஹ் அவர்களை ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று ஏற்றுக்கொண்டார். நீங்கள் முஸ்லிமுக்கு பிறந்ததால் அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நீங்கள் முஸ்லிமுக்கு பிறந்தால் என்ன, காஃபிருக்கு பிறந்தால் என்ன, முஸ்லீமாக வாழ்கின்றீர்களா,
உங்களுடைய வாழ்க்கை இஸ்லாமில் இருக்கிறதா, அதை கொண்டுதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உங்களது முடிவு இஸ்லாமில் இருக்கிறதா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பெருமை பேசுவதற்கு வேலை இல்லை சகோதரர்களே. பெருமை இருக்கிறது என்றால் இஸ்லாமை பின்பற்றுவது கொண்டு மட்டும்தான். எனது பையனுக்கு பொண்ணு வேணும். ஆமாங்க, ஒரு புதிதாக இஸ்லாமை ஏற்ற பெண் இருக்கிறாள், ஹிஜாபை பேணுகிறாள், மார்க்கத்தை படிக்கிறாள், குரானை அழகாக ஓத தெரிகிறது. இல்லை ஹஜ்ரத், அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், சரி வராது. என்ன சரி வராது? ஆடம்பரமாக, அசிங்கமாக, அனாச்சாரத்தோடு, மார்க்கத்தை பேணாமல் சீர்கிட்டு அழைகின்ற பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒழுக்கமாக இஸ்லாமை பேணுகின்ற ஒரு புதிதாக இஸ்லாமிய தழுவிய பெண் தனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவன் சஹாபாக்களின் சமுதாயத்தில் உள்ள சஹாபிய பெண்மணிகளை புறக்கணிப்பவனைப் போல. இன்று இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு புதிய முஸ்லிமுக்கும், இன்று இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமை பின்பற்றுகின்ற, அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராமை சரி என்று நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, ஒழுங்கான முறையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவர்கள் சஹாபாக்களுடைய தகுதியில் இருக்கிறார்கள். என்ன வித்தியாசம்? சஹாபாக்கள் நபியை பார்த்தார்கள், நபியோடு ஜிஹாதிலே கலந்து கொண்டார்கள். இவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே தரஜாவிலே இவர்கள் உண்மையில் உள்ளத்தால் ஈமானை பின்பற்றி வாழ்க்கையில் இஸ்லாமை பின்பற்றுவார்களே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் அந்த நபித்தோழர்களுடைய சமுதாயத்தோடு இவர்கள் மறுமையில் இருப்பார்கள். காரணம் என்ன? அந்த நபித்தோழர்கள் எப்படி அல்லாஹ்வுக்காக தங்களது குடும்பத்தை விட்டார்களோ, தனது தாயை துறந்தார்களோ, தனது தந்தையை, தனது சமுதாயத்தை துறந்து முஸ்லிம்களோடு வந்து சேர்ந்தார்களோ, அது போன்றுதான் இன்று இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் தாங்கள் வாழ்ந்த கலாச்சாரம், தங்களது சமுதாயம் அனைத்தையும் விட்டுவிட்டு நம்மோடு வந்து சேருகிறார்கள். நாமோ இன்றும் அவர்களை அந்நியர்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், சஹாபாக்களை அந்நியர்களாக பார்க்கக்கூடிய சமுதாயம் இது. அல்லாஹ் பாதுகாப்பாட்ட. அடுத்து அதுபோன்று சகோதரர்களே, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா இவர்களும் அப்படித்தான். யூத குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், போரிலே கணவன் கொல்லப்பட்டு விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்கிறார்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்துக் கொள்கின்றார்கள். அதுபோன்று ரமலா பின்த் அபு சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் செய்து ஹபஷாவுக்கு செல்கின்றார்கள். அங்கே கணவர் இஸ்லாமை விட்டுவிட்டு கிறிஸ்துவ மதத்திற்கு சென்று விடுகிறார். அங்கே அவர், ஆனால் உம்மு ஹபீபா ரமலா பின் அபி சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹா, நான் இஸ்லாமை விட்டு வெளியேற மாட்டேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பேன் என்று அந்த தனிமையை, அந்த அந்நிய நாட்டில் தனக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சிரமங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த பெண்மணியின் தியாகத்திற்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு தூது அனுப்புகின்றார்கள். அங்கே உள்ள மன்னருக்கு அஸ்மஹாவுக்கு சொல்லுகின்றார்கள், உனது பொறுப்பில் இருக்கக்கூடிய ரமலாவை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று. எப்படிப்பட்ட தியாகங்களுக்கு எத்தகைய அன்பளிப்புகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் பாருங்கள். அதுபோல் மைமூனா பின் அல் ஹாரிஸ் ரழியல்லாஹு அன்ஹா, மஸ்ஊத் இப்னு உமர் அஸ்ஸகஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர்கள் மனைவியாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கும் இடையிலே பிரிவினை ஏற்பட்டதற்கு பிறகு அபு ருஹும் என்பவரை மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா மனமுடிக்கின்றார்கள். அபு ருஹும் இறந்து விடுகின்றார். அதற்கு பிறகு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடித்து வைக்கின்றார்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, விதவையான பெண்களையும் தலாக் விடப்பட்ட பெண்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, நபியினுடைய கலாச்சாரத்தை, நபியின் வழிகாட்டுதலை ஏற்று ரசூலுல்லாஹுடைய தோழர்களும் இதை செய்தார்கள் என்பதை பல வரலாற்றுகளின் மூலமாக, அவற்றையெல்லாம் நாம் இங்கே சொல்வதாக இருந்தால் நாள் கணக்கிலே, மணிகணக்கில் அல்ல, நாள் கணக்கில் அந்த சம்பவங்களை சொல்ல வேண்டும். அந்த பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்குண்டான சில உதாரணங்களை பாருங்கள். இன்று நம்மிலே நமது பெண்களுடைய மனநிலையை உங்களுக்கு நாம் கூறினோம். ஆனால் இந்த மனநிலை இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்திற்கு எப்படி மாறுபட்டது என்பதை சஹாபிய பெண்களின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். ஆதிகா பின் ஜைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் இவர்கள் யார் என்றால், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சாச்சாவின் மகள். இவர்கள் முதலிலே அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர், அபூபக்கருடைய மகனார் அப்துல்லாஹுவை மனமுடிக்கின்றார்கள். இருவருக்கும் இடையிலே அவ்வளவு பெரிய அன்பு பாசம். இந்த ஆத்திகாவின் அன்பினால் அப்துல்லா ஜிஹாதிற்கு செல்வதிலே கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார். மனைவியின் மீதுள்ள அன்பு பாசம் நெருக்கத்தினால் தந்தை பார்க்கிறார், இந்த தந்தையின் நிலையை பாருங்கள், இன்று நம்முடைய தந்தைமார்கள் இப்படி இருக்கிறார்களா, அல்லது தந்தைமார்களாக இருக்கக்கூடிய நாம் இப்படி இருக்கிறோமா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனை அழைக்கிறார்கள், மகனே, நீ உனது மனைவியை நேசிப்பது தப்பு இல்லை, நீ உனது மனைவியின் மீது அன்பு வைத்திருப்பது தப்பு இல்லை, ஆனால் உனது மனைவியின் மீதுள்ள விருப்பத்தால் நீ ஜிஹாதுக்கு செல்வதற்கு தயங்குகிறாய் அல்லவா, அது தப்பு மகனே, நீ இந்த பெண்ணை தலாக் விட்டுவிடு. இவளுடைய விருப்பம் அல்லாஹ்வின் பாதையில் நீ செல்வதிலிருந்து உன்னை தடுக்கிறது என்றால், ஷஹாதத் என்ற பாக்கியத்தை நீ பெறுவதிலிருந்து உன்னை தடுக்கிறது என்றால், அப்படிப்பட்ட பெண் வேண்டாம் மகனே, தலாக் விட்டுவிடு. என்ன நடந்திருக்கும் இன்றைய காலமாக இருந்தால், தந்தைக்கு தலாக் விட்டிருப்பார். யாருக்கு? தந்தைக்கு தலாக் விட்டிருப்பார்கள். உனக்கு ஏதோ புத்தி கொஞ்சம் தடுமாறி போச்சு, வயசாகி போச்சு உனக்கு. இங்கே பாருங்கள், தனது தந்தையின் அறிவுரையை கேட்ட அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு உடனே தனது மனைவியை தலாக் செய்கிறார்கள். இன்று நடந்திருக்கும் யானால் பெண் வீட்டுக்காரர்கள் வருவார்கள், ஏண்டா கோப்பனுக்குத்தான் புத்தி சரியில்லைன்னு சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி, என்னடா அப்படி மார்க்கம் பேசிவிட்டாய், என்னடா மார்க்கம் இது, கட்டிய பெண்ணை கைவிடுவதா மார்க்கம் என்றெல்லாம் தத்துவம் பேசுவார்கள். ஆட்சிக்கார் ரழியல்லாஹு அன்ஹு சபராக இருந்தார்கள். ஏன், இப்போது அமீருல் முஃமினீன் கலீஃபா அபூபக்கர், எனது கணவன் என்னை தலாக்கு விடும்படி சொன்னது சொந்த விருப்பு வெறுப்புக்காக அல்ல, சொர்க்கத்திற்காக, நான் அவருடைய சொர்க்க பாதையில் தடையாக ஆகிவிடுவேன் என்பதை பயந்து, அல்லாஹ்வுடைய தீனுக்கு உயிரை கொடுப்பதிலிருந்து நான் தடையாக இருக்கிறேன் என்பதற்காக பொறுமையாக இருந்தார்கள். தனது கணவனை நினைத்து நினைத்து அவர்கள் இரவெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அந்த காலத்தில் என்ன இது போன்ற மாட மாளிகைகளா பங்களாக்களா, அந்த ஆத்திகாவின் வீட்டின் வழியாக அபூபக்கர் செல்கிறார். தனது மகனார் அவருடைய கணவனார் அப்துல்லாஹுவை நினைத்து அந்த பெண் அழுது கொண்டிருப்பதை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். தனது மகனை அழைக்கிறார்கள், மகனே நீ அவளை மீண்டும் சேர்த்துக்கொள், மனமுடித்துக்கொள் என்று. இப்போது அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டார்கள், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து என்னை தடுக்கக்கூடாது என்று. அதற்கு பிறகு அபூபக்கர் அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் ஜிஹாதிற்கு. ஜிஹாதிற்கு செல்கிறார்கள், அங்கே ஷஹீதாகி விடுகின்றார்கள். அங்கே அவர்களுக்கு ஷஹாதத் ஏற்படுகிறது. அடுத்து என்ன நடக்கிறது? ஒரு ஷஹீதுடைய மனைவி அந்த கணவனோடு எப்படி அந்நியோனியமாக அன்பாக பாசமாக அவள் இருந்தாள் என்பதை அறிந்திருந்தார்கள். இங்கே இந்த சம்பவத்தை பாருங்கள், இவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த அன்பு பாசம் நேசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், ஜிஹாத், அதாவது சஹாபாக்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி ஜிஹாதிலிருந்து அவர்களை தடுக்கக்கூடிய ஒன்று எதுவுமே இல்லை, ஆனால் இந்த மனைவியினுடைய பிரியம் அந்த அளவு தடுக்கக்கூடியதாக இருந்திருக்குமே, ஆனால் எந்த அளவு இந்த மனைவியை நேசித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் உணர முடியும். எனவே அந்த இருவரும் பேசிக்கொண்டார்கள், நான் இறந்து விட்டால் ஆத்திகா நீ வேறு யாரையும் மனம் முடித்து விடாதே, நீ வாழ்வதற்குண்டான அத்தனை வாழ்வாதாரங்களையும் நான் உனக்கு சேர்த்து வைத்து விடுகிறேன், நீ வைத்துக்கொள், ஆனால் நான் உன்னோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் இவர் ஷஹீதாகிறார். ஆத்திகா ரழியல்லாஹு அன்ஹா என்ன செய்வது? உண்மையில் கணவனுடைய விருப்பம் வேறு யாரையும் மனம் முடிக்க விருப்பமே இல்லை, அந்த அளவுக்கு கணவன் மனதிலே இடம் பிடித்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீன் என்று ஒன்று இருக்கிறது. இங்கே பாருங்கள், அடுத்து கலீஃபாவாக உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்கிறார்கள். ஆத்திகாவுக்கு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள், தூது அனுப்புகின்றார்கள், ஆத்திகா உனது கணவனார் உன்னிடத்திலே இப்படி ஒப்பந்தம் செய்ததை நான் அறிவேன், அவருக்கு நீ கொடுத்த வாக்கு அறிவேன், ஆனால் அதைவிட அல்லாஹ்வுடைய தீனிலே அல்லாஹ்வுக்கு நீ கொடுத்த வாக்கு பெரியது, எனவே அந்த வாக்கை நீ முறித்தாக வேண்டும், அந்த வாக்கு நிறைவேற்றப்படியான வாக்கு அல்ல, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமாக கொடுக்கப்பட்ட வாக்கு. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக கொடுக்கப்பட்ட வாக்கு. எனவே நீ மறுமணம் முடித்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஹலீஃபா, நான் என்ன செய்வது என்று கேட்டபோது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உன்னை மணம் முடித்துக் கொள்கிறேன் என்று ஹலீஃபா உமர் அவர்கள் ஆதிகாவை மணம் முடித்துக் கொள்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை அங்கே இருந்தது. சரி, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இறந்து விடுகின்றார்கள், அவர்களும் ஷஹீதாகி விடுகின்றார்கள். முந்தைய கணவனாரும் ஷஹீத், அடுத்து உமரோடு, ஒரு அமீருல் முமினினோடு, ஒரு ஹலீஃபாவோடு வாழ்க்கை, அஷரத்துல் முபஷராவோடு வாழ்க்கை, அவர்களும் ஷஹீதாகி விடுகின்றார்கள். அடுத்து அலி ரழியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ஆதிகா, நான் உன்னை மணம் முடித்துக் கொள்கிறேன், கவலைப்பட வேண்டாம். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது பாருங்கள். ஆதிகா சொல்கிறார்கள், என்னுடைய இரண்டு கணவனாரும் கொல்லப்பட்டார்கள், நீங்களும் கொல்லப்படுவீர்களோ என்று பயம் வருகிறது. நீங்கள் கொல்லப்படுவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது என்று அலியிடம் சொல்கிறார்கள். பிறகு தல்ஹா இப்னு உபைதுல்லா ரழியல்லாஹு அன்ஹு, இவர்களும் அஷ்ரத்துல் முபஷராவிலே உள்ளவர்கள், இவர்கள் மனம் முடிக்கின்றார்கள், இவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அதற்கு பிறகு அபூபக்கருடைய மகனார் முஹம்மது இப்னு அபிபக்கரை இவர்கள் மனம் முடிக்கின்றார்கள், தாய் வேறு. அதற்கு பிறகு அமர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மனம் முடிக்கின்றார்கள். இப்படியாக ஐந்து கணவன்மார்களுக்கு வாக்கப்படுகின்றார்கள் ஆதிகா ரழியல்லாஹு அன்ஹா. இதில் எந்த விதமான தவறும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதுதான் வாழ்க்கை சகோதரர்களை, யதார்த்தம் இதுதான். அதுபோன்று அஸ்மா பின்து உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கிறோம். இவர்களுக்கு முதலாவதாக ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப், இவர்கள் யார், அலியினுடைய மூத்த சகோதரர், அவர்களுக்கு திருமணமாகிறது. ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் நபியினுடைய சிறிய சாச்சா, நபியினுடைய பால்குடி சகோதரர், அவர்களோடு மனம் இவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரிலே ஷஹீதாகி விட்டார்கள். அடுத்து ஷத்தாத் இப்னுல் ஹாத் என்ற நபி தோழரோடு இவருக்கு திருமணமாகிறது, இவர்களும் ஷஹீதாகின்றார்கள். அதற்கு பிறகு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூத்த சகோதரர், அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹு மூத்தா போரிலே கொல்லப்படுகின்றார்கள். அதற்கு பிறகு அபூபக்கரை மனம் முடிக்கின்றார்கள். அபூபக்கர் இறக்கின்றார். அதற்கு பிறகு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மனம் முடிக்கின்றார்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் நூற்றுக்கணக்கான பல சஹாபிய பெண்மணிகளின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறோம். கணவன் இறந்ததற்கு பிறகு அவர்கள் மனம் முடித்தார்கள். அவர்களை மனம் முடிக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள், வழி நடத்தினார்கள். அவர்களுடைய தோழர்கள் அதை செய்து வைத்தார்கள். ஒரு முக்கியமான நிகழ்வை ஒன்று உங்களுக்கு கூறி நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிற்கு வருகிறார்கள், அதாவது தங்களுடைய இறுதி ஹஜ்ஜுக்கு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற போது அவர்களுடைய அந்த பயணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களிலே ஒருவர் அரஃபா மைதானத்திலே இருக்கும் பொழுது அங்கே அவர்களுடைய வாகனத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய மனைவி ஹவுலா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்போது கர்ப்பமாக இருக்கின்றார்கள். 9 மாதம் தாண்டிவிட்டது. எந்த நேரத்திலும் குழந்தை பிறந்துவிடும் என்ற நிலை இருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் மினாவில் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு சில தினங்களிலேயே அவர்களுக்கு குழந்தை பிறந்துவிட்டது. கணவன் எங்கே இருக்கிறார், ரசூலுல்லாவுடைய ஹஜ் பயணத்தில், மன்னிக்க வேண்டும், சுபையா பின் தல் ஹாரிஸ் என்ற பெண்மணி, ஹவுலா அல்ல, சுபையா என்ற பெண்மணி. அவர்களுடைய கணவனார் ரசூலுல்லாஹுவோடு ஹஜ்ஜுக்கு வந்திருந்த போது ஹஜ்ஜிலே மரணித்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இஹ்ராமிலே இருக்கின்றார், அவருக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் அவருடைய இஹ்ராமையே கஃபனாக ஆக்கி நீங்கள் அவரை அடக்கம் செய்து விடுங்கள், அவருக்கு நறுமணம் பூசாதீர்கள், அவரது தலையை நீங்கள் மூடாதீர்கள், முகத்தை மூடாதீர்கள், அவர் தல்பியா கூறிய நிலையிலே எழுப்பப்படுவார் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையிலே சுபையா பின் அல் ஹாரிஸ் என்ற அந்த பெண்மணி குழந்தை பெற்றெடுத்து விடுகின்றார். குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன்னை திருமணம் முடிப்பவர் யாரும் இருக்கின்றார்களா என்று அவர்கள் தூது அனுப்புகின்றார்கள், கேட்டு அனுப்புகின்றார்கள். எங்கே நடக்கின்றது இந்த சம்பவம், எங்கே நடக்கின்றது? ஹஜ் முடிந்து விட்டது, எல்லாம் ஹலாலாகி விட்டார்கள், கணவன் இறந்திருக்கிறார், குழந்தை பெற்றெடுத்து விட்டார்கள். அப்போது அபு சனாபில் என்ற ஒரு நபி தோழர் வருகிறார், கொஞ்சம் வயது மூத்தவர். அவர் சுபையாவிடத்திலே சொல்கிறார், சுபையா, நீ மனம் முடிப்பது சரிதான், ஆனால் நீ இதான் 4 மாதம் 10 நாட்கள் இருக்க வேண்டும், கணவனை நீ இறந்திருக்கிறாய், கணவனை நீ இறந்திருக்கிறாய் என்று சொன்னபோது அந்த பெண்மணியின் மார்க்க அறிவை பாருங்கள். அபு சனாபில், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் அறிவேன், கணவனை இழந்த பெண்மணி கற்பத்தோடு குழந்தையோடு இருப்பாளேயானால் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அவளுடைய இத்தா முடிந்து விடுகிறது, வாருங்கள் நபியிடத்திலே கேட்போம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சட்டம் கேட்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய இத்தா முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அதே இடத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களிலே ஒருவர் அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கை எப்படி யதார்த்தமாக இருக்கிறது பாருங்கள். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, கணவனை இழந்து இத்தா இல்லை, இத்தா போன்று பல இத்தாக்கள் முடிந்தாலும் சரி, திருமணம் என்ற ஒரு வார்த்தையை அந்த பெண் எடுத்து விட்டாலே கொலை வெறியோடு பார்க்கக்கூடிய ஆண் அநியாயக்கார வர்க்கமாக நாம் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, அடுத்தடுத்த ஜும்மாக்களிலே தொடர்வோம். அல்லாஹுடைய அடியார்களே, சமுதாயம் திருத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் கண்டிப்பாக சீரழிந்தே ஆகும். சீர்திருத்தம் என்பது கொள்கையில் ஏற்பட்டால் போதாது, முகம் நிரம்ப தாடி வைத்துக் கொண்டால் போதாது, நீல ஆடைகளை அணிந்து கொண்டால் மட்டும் போதாது, தௌஹீத் என்று பேசிவிட்டால் மட்டும் போதாது. நமது சமூகத்திலே கலாச்சார அடிப்படையிலே எப்படி மாறியிருக்கிறோம்? இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குள்ள பெயர், ஒட்டுமொத்த ஒழுக்க பண்பாடுகளுக்குள்ள பெயர். எங்கே கொள்கைக்குண்டான சீர்திருத்தத்தை இஸ்லாம் முன்வைத்ததோ அதுபோன்று கலாச்சார சீரழிவுக்குண்டான சீர்திருத்தத்தை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. இவை அனைத்தையும் சேர்த்து யார் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் முஸ்லிம்கள். இதில் சிலவற்றை ஏற்று யார் சிலவற்றை நிராகரித்தார்களோ அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு هو الغفور الرحيم.